ஓம் சாந்தி. 20/5/2025. இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற வருமானம் பெற வைப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஞான ரத்தினங்களால் எந்த அளவு வருமானம் அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு அடைய முடியும். கேள்வி: அசுர சம்ஸ்காரங்களை மாற்றி தெய்வீக சம்ஸ்காரங்களை உருவாக்குவதற்கு எந்த விசேஷ முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு எவ்வளவு முடியுமோ ஆத்ம அபிமானத்தில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். தேக உணர்வில் வருவதால் தான் அசுர சம்ஸ்காரங்கள் ஏற்படுகின்றன. தந்தை அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீக சுபாவமாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். முதலில் நான் ஆத்மா, பிறகுதான் இந்த சரீரம் என்ற முயற்சி செய்யுங்கள். பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள். ஓம் சாந்தி. இந்த பாடலை குழந்தைகள் பலமுறை கேட்டிருக்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது இழப்பதற்கான நேரம் அல்ல, மிக அதிகமாக வருமானம் செய்யக்கூடிய நேரம் இதுவாகும். தந்தை வருமானம் செய்விப்பதற்காக வந்திருக்கிறார். அளவற்ற வருமானம் இருக்கிறது. யார் எவ்வளவு வருமானம் அடைய வேண்டுமோ அவ்வளவு அடைய முடியும். இது அழிவற்ற ஞான ரத்தினங்களால் புத்தி என்ற பையை நிறைக்கக்கூடிய வருமானம். இது எதிர்காலத்திற்கானது ஆகும். அது பக்தி, இது ஞானம். எப்பொழுது ராவணராஜ்யம் ஆரம்பமாகிறதோ அப்பொழுது பக்தியும் ஆரம்பமாகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. எப்பொழுது தந்தை வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அப்பொழுதுதான் ஞானம் ஆரம்பமாகிறது. ஞானம் புதிய உலகத்திற்காக, பக்தி பழைய உலகத்திற்காக. இப்பொழுது தந்தை கூறுகிறார், முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ஆத்மா, பிறகுதான் சரீரம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கிறது. நாடகப்படி மனிதர்கள் அனைவரும் தவறானவர்களாக ஆகிவிட்டனர். அதனால்தான் முதலில் நான் உடல், பிறகுதான் ஆத்மா என்று தலைகீழாக புரிந்து கொள்கிறார்கள். இது அழியக்கூடியது என்று தந்தை கூறுகிறார். இதை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள், பிறகு விட்டு விடுகிறீர்கள். ஆத்மாவில்தான் சம்ஸ்காரம் இருக்கிறது. தேக உணர்வில் வருவதால் அசுர சம்ஸ்காரம் ஆகிவிடுகிறது. பிறகு அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீகமாக மாற்றுவதற்கு தந்தை வரவேண்டி இருக்கிறது. இந்த படைப்புகள் முழுவதும் படைப்பவராகி அந்த ஒரு தந்தையினுடையது ஆகும். அவரை அனைவரும் தந்தை என்று கூறுகிறார்கள். எவ்வாறு லௌகீக தந்தையும் கூட தந்தை என்று கூறப்படுகிறார். பாபா மற்றும் அம்மா, இந்த இரண்டு வார்த்தைகளும் மிக இனிமையானதாகும். படைப்பவர் என்று தந்தையை தான் கூற முடியும். அவர் முதலில் தாயை தான் தத்தெடுக்கிறார், பிறகு தான் படைப்புகளை படைக்கிறார். எல்லையற்ற தந்தையும் கூறுகிறார், நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்கிறேன். இவரது பெயர் பிரபலமாக இருக்கிறது, பாக்யரதம் என்றும் கூறுகின்றனர். மனிதனின் சித்திரம்தான் காண்பிக்கின்றனர். எந்த காலை மாடும் கிடையாது. பாக்யரதம் மனித உடலுடன் இருக்கின்றார். தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் பாப் தாதாவிடம் செல்கிறேன் என்று எப்பொழுதும் கூற வேண்டும். தந்தை என்று கூறும்பொழுது அவர் நிராகாரமாக ஆகிவிடுகிறார். நிராகார தந்தையிடத்தில் ஷரீரம் விடும்பொழுதுதான் செல்ல முடியும். இப்படியே யாரும் சென்றுவிட முடியாது. இந்த ஞானத்தை தந்தைதான் கொடுக்கிறார். இந்த ஞானம் தந்தையிடம் இருக்கிறது. அழிவற்ற ஞான ரத்தினங்களின் பொக்கிஷம் இருக்கிறது. தந்தை ஞான ரத்தினங்களின் கடலாக இருக்கிறார். தண்ணீருக்கான விஷயம் கிடையாது. ஞான ரத்தினங்களின் களஞ்சியமாக இருக்கிறார். அவரிடத்தில் ஞானம் இருக்கிறது. தண்ணீரை ஞானம் என்று கூறுவது கிடையாது. எவ்வாறு மனிதர்களிடத்தில் வக்கீல், மருத்துவர் போன்றவற்றின் ஞானம் இருக்கிறதோ அதுபோல இதுவும் ஞானம். இந்த ஞானத்திற்காக தான் அனைத்து ரிஷி முனிவர்களும் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை நாங்கள் அறியவில்லை என்று கூறி வந்தனர். அதை ஒரு படைப்பவர் மட்டுமே அறிவார். மரத்தின் விதையானவரும் அவர்தான். சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது கூறுவார், இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது என்றால் நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவதைகளாக ஆகிறீர்கள். ஞானத்தை அடைந்து பிறகு பிராப்தியை அடைகிறீர்கள். அங்கு இந்த ஞானத்திற்கான அவசியம் இருக்காது. தேவதைகளிடத்தில் இந்த ஞானம் இல்லாததால் அவர்கள் அஞ்ஞானிகள் என்பது கிடையாது. அவர்கள் இந்த ஞானத்தின் மூலம் பதவியை பிராப்தியாக அடைந்து விட்டனர். பாபா வாருங்கள், நாங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மையாக ஆவது, அதற்கான வழியை கூறுங்கள், அதாவது ஞானம் கூறுங்கள் என்று தந்தையை அழைக்கின்றனர். ஏனென்றால் அறியாமல் இருக்கின்றனர். ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அங்கு ஆத்மாக்கள் அமைதியாக இருக்கும் நடிப்பை நடிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறது. இது பழைய உலகம் என்றால் அவசியம் புதிய உலகம் இருந்திருக்க வேண்டும். அது எப்பொழுது இருந்தது, யார் ராஜ்யம் செய்தனர் என்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இப்பொழுது தந்தையின் மூலம் அறிந்திருக்கிறீர்கள். தந்தைதான் ஞான கடலாக சத்கதியின் வள்ளலாக உள்ளார். அவரைதான் அழைக்கின்றனர். பாபா வந்து எங்களது துக்கத்தை நீக்குங்கள், சுகம் அமைதியை கொடுங்கள். ஆத்மா அறிந்திருக்கிறது, ஆனால் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. அதனால்தான் தந்தை மீண்டும் வந்து தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் ஆத்மாவையோ பரமாத்மாவையோ அறியாமல் இருக்கிறார்கள். ஆத்மாவிற்கு ஞானமே இல்லை எனும் பொழுது பரமாத்மா அபிமானிகளாக எப்படி ஆக முடியும்? முன்பு நீங்களும் அறியாமல் இருந்தீர்கள், இப்பொழுது ஞானம் கிடைத்திருப்பதால் புரிந்து கொள்கிறீர்கள். முகம் மனிதனாக இருந்தது, ஆனால் தோற்றம் குரங்கு போன்று இருந்தது. இப்பொழுது தந்தை ஞானம் கொடுத்திருப்பதால் நாமும் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டோம். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் கிடைத்திருக்கிறது. நமக்கு பகவான் கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு போதை இருக்க வேண்டும். பாபா ஞானக்கடலானவர், அவரிடத்தில் எல்லையற்ற ஞானம் இருக்கிறது. நீங்கள் யாரிடம் வேண்டுமென்றாலும் செல்லுங்கள். சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானம் மட்டுமின்றி ஆத்மாவாகிய நான் எப்படிப்பட்டவன் என்பதையும் அறியாமல் இருக்கிறார்கள். தந்தையை நினைவு செய்கிறார்கள். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் இருந்தாலும் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று கூறிவிடுகின்றனர். நாடகப்படி இது அவர்களது குற்றம் கிடையாது என்று தந்தை கூறுகிறார். மாயை முற்றிலும் கீழான புத்தியுடையவராக ஆக்கிவிடும். புழுக்களுக்கு அசுத்தத்தில் தான் சுகம் கிடைக்கிறது. அசுத்தத்திலிருந்து நீக்குவதற்காக தந்தை வருகிறார். மனிதர்கள் சாக்கடையில் மாட்டியிருக்கிறார்கள். ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ளவே இல்லை என்றால் என்ன செய்வது? புதை குழியில் மாட்டியிருக்கிறார்கள் என்றால் பிறகு அவர்களை வெளியேற்றுவது மிகவும் கடினமாகி விடுகிறது. பாதி அல்லது முக்கால் பங்கு வெளியேற்றி கொண்டு வந்த பிறகு ஒருவேளை கைவிட்டு விட்டால் கீழே விழுந்து விடுகிறார்கள். சில குழந்தைகள் மற்றவர்களுக்கு ஞானம் கொடுத்து அவர்கள் மாயையிடம் அடி வாங்கி விடுகிறார்கள். ஏனென்றால் தந்தையின் கட்டளைக்கு புறம்பாக காரியம் செய்து விடுகிறார்கள். மற்றவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து தானே கீழே விழுந்து விடுகிறார்கள். பிறகு அவர்களை வெளியேற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது? ஏனென்றால் மாயையிடம் தோற்றுவிடுகிறார்கள். அவர்களுக்கு தனது பாவங்களே உறுத்திக் கொண்டு இருக்கும் மாயையிடம் யுத்தம் நடைபெறுகிறது. இப்பொழுது நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். அவர்கள் புஜபலத்தினால் யுத்தம் செய்யக்கூடிய இம்சை நிறைந்த சேனைகள். நீங்கள் அஹிம்சையின் மூலம் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். வன்முறையில் கூட இரண்டு வகைகள் உள்ளன. ஒன்று காமத்தில் செல்வது, மற்றொரு இம்சை மற்றவரை துன்புறுத்துவது. நீங்கள் இப்பொழுது இரட்டை அஹிம்சாதாரிகளாக ஆகிறீர்கள். ஞான பலத்தின் இந்த யுத்தத்தை பற்றி யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அஹிம்சை என்றால் என்ன என்று யாரும் அறியவில்லை. பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் எவ்வளவு இருக்கின்றன? பதீத பாவனனே வாருங்கள் என்று பாடுகிறார்கள். ஆனால் நான் வந்து எப்படி தூய்மையாக ஆக்குகிறேன் என்பது யாருக்கும் தெரியாது. கீதையிலேயே தவறு செய்து விட்டனர். மனிதனை பகவான் என்று கூறிவிட்டனர். சாஸ்திரங்களை உருவாக்கியது மனிதர்கள்தான். மனிதர்கள்தான் படிக்கிறார்கள். தேவதைகள் சாஸ்திரங்கள் படிக்க வேண்டிய அவசியமில்லை. அங்கு எந்த சாஸ்திரங்களும் கிடையாது. ஞானம், பக்தி, பிறகுதான் வைராக்கியம். எதன் மீது வைராக்கியம்? பக்தியின் மீது, பழைய உலகத்தின் மீது வைராக்கியம், பழைய சரீரத்தின் மீது வைராக்கியம். இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகள் இருக்காது என்று தந்தை கூறுகிறார். இந்த முழு மோசமான உலகத்தின் மீது வைராக்கியம். மற்றபடி நீங்கள் புதிய உலகத்தை தெய்வீக பார்வையின் மூலமாக பார்க்கிறீர்கள். நீங்கள் புதிய உலகத்திற்காக படிக்கிறீர்கள். இந்த படிப்பு இந்த பிறப்பிற்காக கிடையாது. வேறு எந்த படிப்பாக இருந்தாலும் அது இந்த ஒரு பிறவிக்காக தான். இப்பொழுது சங்கம யுகம். ஆகையால் இப்பொழுது நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதன் பிராப்தி உங்களுக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்ந்த பிராப்தி உங்களுக்கு கிடைக்கிறது? எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தை அடைகிறீர்கள். ஆக குழந்தைகள், முழுமையாக முயற்சி செய்து ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர் மூலம் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். அவர் எப்பொழுதும் உன்னதமானவராக இருக்கிறார். உங்களை உன்னதமானவர்களாக ஆக்குகிறார். 84 பிறவிகள் எடுத்து எடுத்து நீங்கள் தாழ்வானவர்களாக ஆகிவிட்டீர்கள். அவர் எப்பொழுதும் உன்னதமானவராக இருக்கிறார். நான் பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது என்று தந்தை கூறுகிறார். நான் இப்பொழுது பாக்யசாலி ரதத்தில்தான் பிரவேசிக்கிறேன். அவரை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். உங்களது இப்போதைய மரம் மிகவும் சிறியதாகும். மரத்தை புயலும் தாக்கும் அல்லவா? இலைகள் ஆடிக்கொண்டே இருக்கின்றன. பல மலர்கள் உருவாகின்றன. பிறகு புயல் தாக்கியதும் கீழே விழுந்து விடுகின்றன. சில நல்ல பழமாக உருவாகின்றன. இருப்பினும் மாயையின் புயலால் கீழே விழுந்து விடுகின்றன. மாயையின் புயல்கள் மிக வேகமாக இருக்கிறது. அந்த பக்கம் புஜபலம், இந்த பக்கம் யோக பலம். அதாவது நினைவின் பலம். நினைவு என்ற வார்த்தையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் யோகா யோகா என்ற வார்த்தையை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடையது நினைவு. நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். இதை நினைவு என்று கூறுவது கிடையாது. யோகா என்ற வார்த்தை சந்நியாசிகளினுடையது, மிகவும் பிரபலமானது. பலவிதமான யோக முறைகளை கற்றுக் கொடுக்கின்றனர். தந்தை எவ்வளவு எளிதாக கூறுகிறார். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பாதி கல்பத்திற்கான நாயகிகளாக இருக்கிறீர்கள். என்னை நினைவு செய்து வந்தீர்கள். இப்பொழுது நான் வந்திருக்கிறேன், யாரும் ஆத்மாவை அறிந்து கொள்ளவில்லை, அதனால்தான் தந்தை வந்து உணர வைக்கிறார். இது புரிந்து கொள்வதற்கு மிக ஆழமான விஷயம். ஆத்மா மிகவும் சூட்சுமமானது மற்றும் அழிவற்றது. ஆத்மாவும் அழியாதது, அதில் பதிவாகி இருக்கும் பாகமும் அழிவில்லாதது. இந்த விஷயங்களை மேலோட்டமான புத்தியுடையவர்கள் புரிந்து கொள்வது கடினமானது. சாஸ்திரங்களிலும் இந்த விஷயங்கள் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. ஞானம் மிகவும் எளிது. மற்றபடி விநாச காலத்தில் அன்பான புத்தியுடையவர்கள் மற்றும் அன்பற்ற புத்தியுடையவர்கள் என்று நினைவிற்காக தான் கூறப்படுகிறது. நினைவு நன்றாக இருக்கிறது என்றால் அன்பான புத்தியுடையவர் என்று கூறப்படுவர். கலப்படமில்லாத அன்பு இருக்க வேண்டும். நான் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என்று தனக்குள் கேட்க வேண்டும். பாபாவின் மீது அன்பு வைத்து வைத்து எப்பொழுது கர்மாதீத நிலை ஏற்பட்டு விடுமோ அப்பொழுது இந்த ஷரீரத்தை விட்டு விடுவோம். மேலும் யுத்தம் ஆரம்பமாகிவிடும். எந்த அளவிற்கு தந்தையின் மீது அன்பு இருக்குமோ அந்த அளவு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். தேர்வு ஒரே நேரத்தில் தான் நடக்கும் அல்லவா? எப்பொழுது முடிவு நேரம் நெருக்கத்தில் வருமோ அப்பொழுது அனைவரின் புத்தியும் அன்பானதாக ஆகிவிடும். பிறகு அந்த நேரத்தில் விநாசமும் ஆரம்பமாகிவிடும். அதுவரை சண்டைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். மரணம் எதிரில் இருக்கிறது. யாரோ தூண்டுதல் கொடுப்பதால் தான் நாம் அணுகுண்டு தயாரிக்கிறோம் என்று அயல் நாட்டினரும் புரிந்து கொள்கின்றனர். ஆனால் என்ன செய்ய முடியும்? நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. தனது அறிவியல் பலத்தின் மூலம் தனது குலத்தையே விநாசம் செய்து கொள்கிறார்கள். தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் என்றால் ஷரீரத்தை எடுத்து செல்ல மாட்டார் தந்தை. காலனுக்கெல்லாம் காலன் அல்லவா? இந்த விஷயங்களை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. மிருகம் இறந்தால் வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சி என்று பாடப்பட்டிருக்கிறது. விநாசம் நின்றுவிட வேண்டும், அமைதி ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். விநாசம் ஆகாமல் சுகம் அமைதி எப்படி ஏற்பட முடியும்? ஆகையால் சக்கரத்தை பற்றி புரிய வையுங்கள். இப்பொழுது சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சாந்தி தாமம் சுகதாமத்திற்கான நுழைவு வாயில் என்பதை பற்றி ஒரு புத்தகம் வெளியிடுங்கள் என்று தந்தை கூறியிருக்கிறார். இதன் பொருளையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மிக எளிதானதுதான். ஆனால் கோடியில் சிலர் மட்டும்தான் புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் கண்காட்சி போன்றவைகளில் ஒருபொழுதும் மனமுடைந்து விடக்கூடாது. பிரஜைகள் உருவாகின்றனர் அல்லவா? லட்சியம் மிகவும் உயர்ந்தது. உழைப்பு தேவைப்படுகிறது. நினைவில்தான் உழைப்பு உள்ளது. இதில் பலர் தோல்வியடைந்து விடுகின்றனர். நினைவும் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. உழைப்பு இல்லாமல் யாரும் உலகின் எஜமானர்களாக ஆகிவிட முடியாது. முழு முயற்சி செய்ய வேண்டும். நாம் சுகதாமத்தின் எஜமானர்களாக இருந்தோம். பலமுறை சுற்றி வந்திருக்கிறோம். இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மாயை அதிகமான தடைகளை ஏற்படுத்துகிறது. பாபாவிடத்தில் சேவைக்கான செய்தியும் வருகிறது. இன்று வித்வான் மண்டலிக்கு புரிய வைத்தேன். இன்று இவருக்கு நாடகப்படி தாய்மார்களின் பெயர் பிரபலமாக வேண்டும். தாய்மார்களை முன்வைக்க வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இது உயிருள்ள தில்வாலா ஆலயம். நீங்கள் சைத்தன்யமாக ஆகிவிட்டால் நீங்கள் ராஜ்யம் செய்து கொண்டே இருப்பீர்கள். பக்தி மார்க்கத்தின் ஆலயங்கள் இருக்காது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, ஒரு தந்தையின் மீது கலப்படமற்ற அன்பு வைத்து கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். இந்த பழைய தேகம் மற்றும் பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராக்கியம் ஏற்பட வேண்டும். இரண்டாவது, எந்த காரியமும் தந்தையின் கட்டளைக்கு புறம்பாக செய்யக்கூடாது. யுத்த மைதானத்தில் ஒரு பொழுதும் தோல்வியடையக்கூடாது. இரட்டை அஹிம்சாதாரிகளாக ஆக வேண்டும். வரதானம் சுப பாவனையுடன் சேவை செய்பவர்களாக தந்தைக்கு சமமாக தீங்கு செய்பவர்களுக்கும் உதவி செய்பவர் ஆகுக. விளக்கம், எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் தனது இரக்க உணர்வால் சுப பாவனையால் அவர்களை மாற்றிவிடுங்கள். இதுவே உண்மையான சேவை. விஞ்ஞானிகள் கட்டாந்தரையிலும் பயிர் விளைவிப்பதை போன்று அமைதியின் சக்தியால் இரக்க மனதோடு அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்து பூமியை மாற்றுங்கள். சுயமாற்றத்தால் சுபபாவனையால் எப்படிப்பட்ட ஆத்மாவும் மாறிவிடும். ஏனென்றால் சுபபாவனை அவசியம் வெற்றியை பெற்றுத்தரும். ஸ்லோகன், ஞான சிந்தனை செய்வதே எப்பொழுதும் முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கான ஆதாரம். அவ்யக்த சமிஞ்சை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். பிராமணர்களான உங்களை போன்ற ஆன்மீக ஆளுமை முழு கல்பத்திலும் வேறு யாரிடமும் இல்லை. ஏனென்றால் உங்கள் அனைவருடைய ஆளுமையை உருவாக்கக்கூடியவர் அனைத்திலும் உயர்ந்த பரமாத்மா. அனைத்திலும் உயர்ந்த ஆளுமை உங்களுடையது. கனவிலும் நினைவிலும் முழு தூய்மை. இந்த தூய்மை மட்டுமின்றி முகத்திலும் நடத்திலும் ஆன்மீக பொலிவும் உள்ளது. தனது இந்த கௌரவத்தில் எப்பொழுதும் நிலைத்திருந்தால் சேவை தானாகவே நடைபெறும்.